The following is a class on the Srimad Bhagavatam, 1st Canto, 8th Chapter, Text Number 40, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on May 2nd, 1973, in Los Angeles.
Pinvaram, Srimad Bhagavatam, Mudal Skandam, 8th Adhyayam, 40th Shloka Tirkana, Upanyasam Valangiyavar, தெய்வத்தெரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1973 வருடம் மே 2 தேதி லாஸ் ஏஞ்சல்ஸில் பதிவு செய்யப்பட்டது.
Translation: All these cities and villages are flourishing in all respects because the herbs and grains are in abundance, the trees are full of fruits, the rivers are flowing, the hills are full of minerals, and the oceans full of wealth. And this is all due to your glancing over them.
மொழிபெயர்ப்பு. மூலிகைகளும் தானியங்களும் ஏராளமாக விளைகின்றன. மரங்களில் கனிகள் நிறைந்தும் நதிகள் ஓடியவாறும் குன்றுகளில் தாது பொருட்கள் நிறைந்தும் சமுத்திரங்களில் செல்வம் நிறைந்தும் காணப்படுகின்றன. இதனால் இவ்வெல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்புடனும் விளங்குகின்றன. அவற்றின் மீதுள்ள உங்களுடைய அருட்பார்வையே இவை அனைத்திற்கும் காரணமாகும்.
This is Vedic civilization. There is mention of so many things, that the grains are in abundance and the trees are full of fruits.
இதுதான் வேத நாகரிகம். இங்க பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. தானியங்கள் மிக தாராளமாகவும் மரங்கள் பழங்கள் நிறைந்தும் இருக்கு.
The rivers are flowing nicely. The hills are full of minerals and the ocean full of wealth.
நதிகள் நன்றாக ஓடுகிறது. மலைகள் முழுக்க கனிம பொருட்கள் இருக்கு. சமுத்திரங்கள் முழுக்க நிறைய செல்வங்கள் இருக்கு.
So where is the scarcity?
அப்போ எங்க பஞ்சம் இருக்கு? எங்க பற்றாக்குறை இருக்கு?
There is no mention that slaughter house is flourishing, industry is flourishing. No segment, sir.
நிறைய கசாப்பு கடைகளும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் மிக வளமாக இருக்குன்னு
குறிப்பிடப்படலை.
இதெல்லாம் அபத்தமானவை அவர்கள் உருவாக்கி இருக்கிறது. அதனாலதான் பிரச்சனைகள் இருக்கு.
If you depend on God's creation, then there is no scarcity. Simply ananda.
கடவுளுடைய படைப்பை சார்ந்து இருந்தான்னா பஞ்சமே கிடையாது, ஆனந்தம்
மட்டும்தான்.
மரங்கள்லாம் பழங்கள் நிறைந்திருக்கு, தானியங்கள் போதுமான அளவுக்கு இருக்கு. இப்போ தானியங்கள் போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால போதுமான பொருட்களும் இருக்கும்.
The animals, the cows, they will eat the grass, he'll eat the grains, the fruits.
மிருகங்கள் எல்லாம் பொருட்களை சாப்பிட, நீங்க எல்லாம் தானியங்களும் பழங்களையும் சாப்பிட.
And the animal will help you, the bulls will help you to produce grains.
மிருகங்கள் எருதுகள் எல்லாம் உங்களுக்கு தானிய உற்பத்தி செய்ய உதவி செய்யும்.
And he will partake little what you throw away. The animal will be satisfied. You take the fruits, inside of the fruits, you throw out the skin, the animal will be satisfied.
நீங்க எது வேணான்னு தூக்கி போறீங்களோ அதை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும். இப்ப மிருகங்கள் எல்லாம் இப்ப நீங்க பழங்கள் சாப்பிடுறீங்கன்னா அந்த பழ தோலை போட்டா அதை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிரும்.
You take the grains and throw out the grass, the animal will be satisfied.
நீங்க தானியங்களை எடுத்துக்கிட்டு அந்த புற்களை எல்லாம் மிருகங்களுக்கு போடுங்க, அவைகள் திருப்தி அடைஞ்சிரும்.
From the trees, you take the fruits, they are satisfied with the vegetables.
மரங்கள்ல இருந்து நீங்க பழங்கள் எடுத்துக்கலாம், காய்கறிகள் இருக்கு, அதை வச்சு திருப்தி அடையலாம்.
So, there is full cooperation between trees, animals, human beings, when there is Krishna is in the center.
Krishna mayama irukkumbodhu mirugangal, marangal, manidargal ellarkkum mathiyila mulumiyana ottulaippu irukku.
This is civilization.
Idhudha nagarigam.
Krishna consciousness is there.
Krishna unarvu irukkum enil
Tava vikshitai means this is duty of glancing over there.
Tava vikshitai appadina avargal meedana ungalada paarvainal.
Just we are sitting here, Krishna is glancing over us. Everything is nice, first class.
Ipo neengalla inge ukkandirukinga, Krishna unga mele paarvai salutharar. Ellame arumiya irukku, mudhal tarama irukku.
Krishna has come very kindly because you are trying to become Krishna's devotee. He has come before you in his full opulence and is glancing over you and you become happy and beautiful.
Krishna miga karunaiyoda vandirukkar ena neenga Krishna bhaktaraga muirchikringa mulu aishwaryangalode avar unga munadi vande ungal meedhu paarvai salathrar adanal neenga magichiyagum alagagum irukinga.
Therefore we want this whole material creation is due to Krishna's glancing.
Indha bhautika ulagam mottavume Krishnarin paarvaiyinala da padaikkappattathu.
Sai khata in the Vedas, he glanced over this matter and the matter became agitated.
Sai kshetana vedangal solludhu avar indha jadathin meedhu paarvai selutha appo andha jadam kilarchi adaiyudhu.
Just like there is man and woman, when the woman is agitated there is fruit.
Ippo udaranathukku aanum pennum irukkaanga, pen kilarchi adaindhal adukana palan kedaikkudhu.
Similarly the whole creation is in the same process.
Adhe maadhiri dhaan indha padaippum adhe valimurai dhaan.
The nature matter has to be agitated. That agitation comes from the life, not from the matter.
Iyarkai jadamanadu kilarchi adainum, andha kilarchi anadu uyirilirundu varudhu, jadathil irundhu alla.
So this is the basic information. Sa oikhata, sa asijata.
Idhu dhaan veda thagaval. Sa aikshata, sa asrijata.
Krishna also says, aham sarvasya prabhava. Simply by Krishna's glancing, seeing, the matter becomes agitated and becomes pregnant and the living entities come out.
Krishna kuda solrar, aham sarvasya prabhava. Krishnarudaiya paarvainalaye, avar paakkradhinalaye indha jadam kilarchi adaindhu adu garbhamagi uyirvaaligal velivarudhu.
The trees, the fruits and everything come out simply by his glancing.
Marangal, palangal, ellame avarudaiya paarvainalaye varudhu.
How it is possible? We have no experience that by simply glancing over my wife I can make her pregnant. No, that is for you, not for Krishna.
Eppadi adu sadhyam? Namakku andha mari anubhavam illaye. Paarvainalaye ennudaiya manaviye paatha poduma aval garbham aiduvala illa adu unnale mudiyadhu ana Krishnarala mudiyum.
Not for Krishna. Krishna is described in the Brahma Sangha, angani jasya sakalendriya bitti manti.
Krishnarukku appadi alla. Brahma Samhitala angani yasya sakalendriya bhritti mantinu solapattirukku.
Each and every part, limb of Krishna has got the capacity of other part.
Krishnarada ovvoru angamum matra angangalin adhe sakti kondulladhu.
We by our eyes part of our body. We can simply see. But Krishna, by seeing, can make others pregnant.
நாம் நமது கண்ணால் பார்க்க மட்டும்தான் முடியும். ஆனால் கிருஷ்ணர் கண்ணாலேயே மற்றவர்களை கர்ப்பமாக்க முடியும்.
That is Krishna.
அதுதான் கிருஷ்ணர்.
There is no use of sex life. There is no.
அதுக்கு பாலுறவு வேணும்ன்ற அவசியம் இல்லை.
Simply by Krishna's glancing, mayadhaksena prakriti suyati characharam.
கிருஷ்ணரின் பார்வையினாலேயே மயாதக்ஷேன பிரகிருதி சுயத்தை சச்சராச்சரம்.
அத்தக்ஷேனா அதி அக்கேனா, அக்கா மீன்ஸ் ஐஸ். பை மை கிளான்சிங் மயாத்தக்ஷேன பிரகிருதி தி மெட்டீரியல் நேச்சர்.
அத்தியக்ஷேன அதி அக்ஷேன, அக்ஷ அப்படின்னா கண்கள், என்னுடைய பார்வையினாலேயே மயாத்தக்ஷேன பிரகிருதி இந்த ஜட இயற்கையானது.
These things are there in the Bhagavad Gita. You study.
இவையெல்லாம் பகவத் கீதையில இருக்கு, நீங்க கற்றுக்கொள்ளுங்க.
மயா தக்ஷிண பிரகிருதி சுயதி கிவ்ஸ் பாத். வாட் கைண்ட் ஆஃப் பாத்? சராச்சரம், மூவிங் அண்ட் நான் மூவிங்.
மயா தக்ஷிண பிரகிருதி சுயத்தை பிறப்பு கொடுக்குது. என்ன மாதிரியான பிறப்பு? சராச்சரம், நகரக்கூடியவை நகராதவை.
There are two living entities, moving and non-moving.
நகரக்கூடியவை நகராதவைன்னு ரெண்டு விதமான உயிர்வாளிகள் இருக்கு.
The non-moving are the trees and the plants. They cannot move. They stand in one place.
நகராதவை செடிகள் மரங்கள்லாம், அவைகளால் நகர முடியாது, ஒரே இடத்துல நிற்குது.
And we, human being, animals, insects, flies, we move.
நாம் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள்லாம் நகருகிறோம்.
So there are two kinds of living entities. Sthavar jangam. In Sanskrit it is called sthavar jangam.
ரெண்டு வகையான உயிர்வாளிகள். சமஸ்கிருதத்தில் ஸ்தாவர ஜங்கமன்னு அது சொல்லப்படுது.
So, the sthavar jangam, they are coming out of this material nature.
இந்த ஸ்தாவர ஜங்கமம் இந்த ஜட இயற்கையிலிருந்து வருது.
Not the life is coming, but the body.
உயிர் அதிலிருந்து வரதில்ல, ஆனா உடல் அதிலிருந்து வருது.
When you say coming, coming means birth.
வருதுன்னு நம்ம சொல்லும் போது அது பிறப்பை குறிக்குது.
So if you say now matter, from matter, no.
இப்போ ஜடத்திலிருந்துன்னு சொன்னீங்கன்னா இல்லை.
The living entities, they are accepting a type of body from material nature.
உயிர்வாளிகள் ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை இயற்கையிலிருந்து ஏற்றுக்கொள்றாங்க.
Not that actually coming.
உண்மையிலே அதிலிருந்து வருவது அல்ல.
It's like a child is coming. A child is coming, taking the body from the mother.
உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தை தாயிடம் இருந்து உடலை பெறுது.
It takes 10 months to prepare the body from the blood and secretion of the mother.
தாயின் ரத்தம் மற்ற திரவங்களிலிருந்து அந்த உடலை வளர்ப்பதற்கு 10 மாதங்கள் ஆகுது.
But the child is not matter. The child is a living entity.
ஆனால் குழந்தை ஜடம் அல்ல, குழந்தை உயிர்வாளி.
That living entity takes shelter into the womb of the mother.
அந்த உயிர்வாளி தாயின் கர்ப்பத்தில் அடைக்கலம் பெறுது.
And the mother supplies from the body.
தாய் உடலை கொடுக்கறாங்க.
By nature's way it is going on. The mother does not know how she is supplying. But from her body, another body is created. And when it is fit, it comes out to work.
இயற்கையின் வழியில் அது நடக்குது. ஆனா எப்படி இந்த உடல் அவங்க கொடுக்கறாங்கன்றது தாய்க்கு தெரியாது. ஆனா அவளோட உடலிலிருந்து இன்னொரு உடல் உருவாக்கப்பட்டு அது பொருத்தமான சமயத்தில் வெளிவருது.
This is birth.
இதுதான் பிறப்பு.
Not that the living entity is taking birth. Because that is stated in the Bhagavata. Na jayati Namriyativa. The living entity does not take birth, neither it dies.
Uirvali perapadalai. Yena Bhagavikitala Salapadraka Najayate Namriyate. Uirvali perapado irapado illai.
Anything which does not take birth does not die also.
Perakada yadavum irapadum illai.
Death is for such thing which is created.
Maranam enbadu padaikkapatra ondirkanadu.
Which is not created, it has no death.
Padaikkapadada ondirkku maranam kadaiyadu.
Najayati namriyati va kadachit kadachit at any time.
Najayate namriyate va kadachit kadachit endha nerathilum.
Krishna says kadachit. It is not that now it is not taking birth. Formally it took birth.
Kadachit. Krishna solrar. Ippa perakala, ana munnadi perandadu appindrathu alla.
No.
Appadi alla.
No kadachit. So I see this is child is now born.
Na kadachit. Oh, na paakren idu kulanda ippa perandirukku.
No, it is not born. Nitya sasata purana. That living entity is eternal. Sasata, always existing. Purana, very, very old.
Illa, adu perakale. Nitya sasvata purana. And the virvali nitya manadu. Sasvata, yapodume irke. Purana, miga palamiyanadu.
Very, very old.
Miga miga palamiyanadu.
Then, la hannati, hannamani, sarire. Don't think that when this body will be destroyed, that living entity will be destroyed. No, it will continue.
Adutha, na hanyate hanyamane sarire. In the udal aliyum bodhu, uirvali alinjirun, ning ananekadenga. Adu todarum.
So, our scientist friend was asking, what is the proof of eternity?
Namadu vinyani nanbar, nithyatvatakana, nirupanam ennenu ketar.
The proof is there. Krishna says, Nahannati hannamani sarire.
Nirupanam irukku. Krishna cholrar, Nahannate hanyamane sarire.
That is the proof.
Adadhan nirupanam.
Shruti. This is hearing. Disciplic succession hearing from the Supreme. This is one proof.
Shruti. Siddha paramparayilirundu paramantarundu ketpadu. Idu oru nirupanam.
One proof is by logic. Nayaprasthan. You cannot get your knowledge by logic, argument, philosophical research. This is all right also.
Oru nirupanam nyayathal, nyayaprasthan. Jnanathe kondu, darkathe kondu, Tattva arayichi mulamaga. Adum sariyanada.
But another, suti, by hearing from the authorities. That is also knowledge.
Matrondre, shruti, adhigarigalidam irundu ketpadu. Adum jnanam.
And smriti. Smriti means statement derived from shruti.
Melam, smriti. Smriti enbadu Srutiyil irundhu perapatta kootrugal.
Just like Bhagavad Gita is called Smriti. The Puranas are called Smriti.
Bhagavad Gita Smriti nalaikapadudu. Puranangal Smriti nalaikapadudu.
But Upanishad is called Shruti. And Vedanta is called Naya.
Ana Upanishadukal Shruti nalaikapadudu. Vedanta Nyayam nalaikapadudu.
So three ways. Nayaprasthan, Shruti Prasthan and Smriti Prasthan.
Moondru valigal irukku. Nayaprasthan, Shruti Prasthan, Smriti Prasthan.
So of all these, the Shruti Prasthan or the evidence by the Shruti is very important.
Ivatril Shruti Prasthan, Shrutiyil irundhu kadaikoodiya pramanangal mega mukhyamanadu.
Pratyaksha anuman and shruti.
Pratyaksha anumanam மற்றும் ஸ்ருதி.
பிரத்யக்ஷ
என்பது நேரடியாக உணர்தல், நேரடியாக உணர்தலுக்கு மதிப்பில்லை.
Because our senses are all imperfect.
ஏன்னா நம்ம புலன்கள் எல்லாம் பக்குவமற்றது.
So what is the value of direct perception?
அப்போ நேரடியா உணர்தல்ல என்ன மதிப்பு இருக்கு?
Just like we are seeing every day the sun, just like a disk, say about 12 inches or 11 inches. But it is 1400,000 times bigger than the sun.
உதாரணத்துக்கு தினமும் நம்ம சூரியனை பார்க்கிறோம், ஒரு தட்டு மாதிரி தான் இருக்கு, ஒரு 12-13 இன்ச்சு தான் தெரியுது, ஆனால் இந்த பூமியை விட 14,000 மடங்கு பெரியது அது.
Therefore our direct perception with the experience with these eyes has no value.
அதனால தான் நேரடியாக உணர்வது நம்ம கண்களின் அனுபவம் இதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது.
Similarly all the senses, either eyes or nose, by smelling, by touching.
அதே மாதிரி எல்லா புலன்களுமே, அது கண்களா இருக்கட்டும், மூக்கா இருக்கட்டும், பார்க்கறது, தொடுவது, வாசனை நுகர்வது,
by tasting, by hearing, there are so many senses we can experience knowledge.
கேட்பதா, சுவைப்பதா, இது மாதிரி பல புலன்கள் இருக்கு, இதுல நம்ம ஞானத்தை அடையலாம்.
But because the senses are imperfect, whatever knowledge you are getting by exercising your senses, they're all imperfect.
உங்க புலன்கள் பக்குவமற்றதாக இருப்பதால உங்க புலன்களை ஈடுபடுத்தி என்ன அறிவை கெடுத்தாலும் அது பக்குவமற்றதே.
Just like the so-called scientists, because they are trying to understand by exercising these imperfect senses, they always remain imperfect.
இந்த பெயரளவிலான விஞ்ஞானிகளைப் போல அவங்க இந்த பக்குவமற்ற புலன்களை ஈடுபடுத்தி புரிந்து கொள்ள முயற்சிக்கிறதுனால அவங்க எப்போதுமே பக்குவமற்றவர்களாகவே இருக்காங்க.
Just like our Swarup Damodar inquired that if I give you the ingredients to produce life, will you be able to produce life?
நம்முடைய Swarup Damodar கேட்டார், உயிரை உற்பத்தி பண்றதுக்கான எல்லா பொருளையும் நான் கொடுக்கறேன், உங்களால உயிரை உற்பத்தி செய்ய முடியுமா?
He questioned one scientist. He said that I do not know.
ஒரு விஞ்ஞானியிடம் இந்த கேள்வியை கேட்டார், அவர் சொல்றார், அது எனக்கு தெரியாதுங்க.
The imperfect knowledge. If you do not know, then your knowledge is imperfect. Why you have become teacher?
பக்குவமற்ற அறிவு உங்களுக்கு தெரியலன்னா உங்க அறிவு பக்குவமற்றது, அப்ப ஏன் நீங்க சொல்லிக் கொடுக்கறீங்க?
That is cheating.
அது ஏமாத்துறது.
When you have got imperfect knowledge, why you take the position of the teacher?
பக்குவமற்ற அறிவு உங்ககிட்ட இருக்கும்போது ஏன் நீங்க ஆசிரியர் ஸ்தானத்தை ஏற்கறீங்க?
That's why you should not have done that.
நீங்க அதை செய்யக்கூடாது.
Therefore, our position to become perfect is to take lesson from the perfect.
அதனால தான் நம்முடைய நிலை என்னன்னா, பக்குவம் அடையணும்னா பக்குவமானவற்றிருந்து கல்வியை பெறணும்.
Krishna is the perfect.
கிருஷ்ணர் பக்குவமானவர்.
Krishna says, "Na annate hannamane sarire." So we take the knowledge from the perfect, therefore this understanding that soul is eternal, that is perfect.
கிருஷ்ணர் சொல்றார், நாகன்யத்தே ஹன்யமானே சரீரே, பக்குவமான நபரிடமிருந்து அறிவை பெறுவதால ஆத்மா நித்தியமானது என்ற இந்த புரிதல் பக்குவமானது.
So ultimately Krishna, without Krishna,
இறுதியில கிருஷ்ணர், கிருஷ்ணர் இல்லாம
சைதன்ய மகாபிரபு explained when he was explaining தாத்து, Dhatu, the forms of bharm, activity.
Chaitanya Mahaprabhu, avar dhatuvai vilakkum bodhu vilakkarar. Dhatu endradhu vinaichal, seyalpaadu.
So he used to explain ultimately Krishna is the dhatu.
Irudhila Krishna dhan dhatu endradhu avar vilakkaradhu valakkam.
So, Kunti Devi says, Ime Janapada Sridhya Supakka Aushadi Virudha. Everything is sufficient.
Kunti Devi Cholranga, Yellame Podamanadaga.
Now, whatever mentioned here, that the grains are in abundance, the trees are in full of fruits, the rivers are flowing, the hills are full of minerals, and the ocean full of wealth. What do you want more?
Inge kurippittirappa vellam daaniyangal eralama irukku, marangal mulukka palangala irukku, nadigal nalla odudhu, malaigal ellam neraiya kanima porukkaloda irukku, samudrangal selvam nirendirukku.
You can take from the ocean that, what is called that, lobster, what is called?
Ninga samutharathil irundhu, adu enna solluvinga? Oyster, adu eppadi solluvinga?
Oyster. The oyster produces pearls.
Chippi, muthukalai uruvaakkudhu.
Very valuable.
Mika madhipe mikkadu.
If you can collect the oysters, you'll get valuable pearls. One pearl, $10,000.
Ninga andha sippigala sekarishtu vandhinganna, ungalukku madhipe mikka muthukal kadaikum. Oru muthu $10,000.
The wealth is there.
Selvam irukku.
So, formerly, people used these pearls, the valuable stones, silk, gold, silver, and decorated the body with nice manufactured ornaments.
Murkalathile makkal inda muthukal vilaimadippu mikka karkal தங்கம் வெள்ளி இந்த மாதிரி உடலை அலங்காரப்படுத்திக்கிறதுக்கான பலவிதமான ஆபரணங்கள் எல்லாம் உருவாக்குறதுண்டு.
But where are those things gone? Those things are now gone.
ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் எங்க போச்சு? இப்ப அதெல்லாம் போயிடுச்சே.
Now, plastic bangles.
இப்போ பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கிறாங்க.
Advancement of civilization.
இதுதான் நாகரிக வளர்ச்சி.
All these beautiful girls without any ornament of gold, pearls and nice jewel, they were plastic bangles.
இந்த எல்லா அழகான பெண்களும் எந்த ஒரு நல்ல தங்கமோ முத்தோ ஆபரணங்கள் இல்லாம பிளாஸ்டிக்ல வளையல் போட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்க எவ்வளவு கேளிக்கையா இருக்கு.
சோ what is the use of this industry? Slaughterhouse. You get these all these things.
இந்த தொழிற்சாலைகள்லாம் இருந்த என்ன பிரயோஜனம்? கசாப்பு கடைகள். இதெல்லாம் எப்படி அடையிறதுன்னு பாருங்க.
Have enough food grains, enough milk, enough fruits, enough vegetables, clear, nice river water.
போதுமான தானியங்கள், போதுமான பால், போதுமான பழங்கள், போதுமான காய்கறிகள், நல்ல தெளிவான சுத்தமான தண்ணீர் நதிகள்ல.
There is no need of constructing water works. Why?
நீர்நிலைகளை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை.
I have traveled in Europe. Each and every river has become nasty.
ஐரோப்பாவில் நான் பயணிச்சிருக்கேன். ஒவ்வொரு நதியும் நாசம் ஆயிடுச்சு.
In Russia I saw the river, in Germany I saw the river, in France also I saw the river. Nasty.
ரஷ்யாவில் நான் நதியை பார்த்தேன், ஜெர்மனியில் நான் நதியை பார்த்தேன், பிரான்ஸில் நான் நதியை பார்த்தேன், எல்லாம் நாசம் ஆயிடுச்சு.
And also in your country I have seen that, what is the river in New York?
உங்க நாட்டிலையும் கூட நான் நதியை பார்த்துருக்கேன். அது என்ன நதி நியூயார்க்ல?
ஹட்சன்
ஹட்சன் இன்னொரு நதி இருக்கு, அதெல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க.
பை நேச்சர்ஸ் வே சச் ஜஸ்ட் லைக் யூ சீ இன் தி ஓசன் ஹவ் தி வாட்டர் இஸ் கிளியர் அண்ட் கிறிஸ்டல்.
இயற்கையின் வழியில பார்த்தான்னா இப்போ சமுத்திரத்தில் பாருங்க, தண்ணீர் கண்ணாடி மாதிரி எவ்வளவு தெளிவா இருக்கு.
பை நேச்சர்ஸ் வே இட் இஸ் கெப்ட் வெரி நைஸ் கிளியர் அண்ட் கிறிஸ்டல்.
இயற்கையின் வழியில மிக அருமையா தெளிவா கண்ணாடி மாதிரி வைக்கப்பட்டிருக்கு.
அண்ட் ஃப்ரம் தி ஓஷன் தி வாட்டர் இஸ் டைவர்டட் பை தி ப்ராசஸ் டு கம் இன் டு தி ரிவர் தி சேம் வாட்டர் பட் இட் இஸ் கிறிஸ்டலைஸ் விதவுட் எனி சால்ட்.
மேலும் சமுத்திரத்திலிருந்து தண்ணீரை வழிமுறை மூலமா அதை திருப்பி நதிக்கே கொண்டு வரப்படுது, அதே தண்ணி தான். ஆனா இப்போ எந்த உப்பும் இல்லாம மிக தெல்ல தெளிவா இருக்கு. இயற்கையின் வழியில, இயற்கையின் வழி அப்படின்னா கிருஷ்ணரின் வழியில.
So you take nice water from the river. What is the use of constructing huge water works supplying water?
அதனால நதியிலிருந்து நீங்க நல்ல சுத்தமான தண்ணியை பெறுங்க. பெரிய நீர்நிலைகளை கட்டி அதுல இருந்து தண்ணியை கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம்?
Nature has already given you.
இயற்கை ஏற்கனவே கொடுக்குதே.
You take fruits, nice fruits. You take grains. You take milk products. You take silk. You take pearls. You take jewels.
பழங்களை எடுத்துக்கோங்க, தானியங்களை எடுத்துக்கோங்க, பாலால செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துக்கோங்க, பட்டை எடுத்துக்கோங்க, முத்துக்களை எடுத்துக்கோங்க, ஆபரணங்களை எடுத்துக்கோங்க.
Everything is. You want richness, you collect the pearls, you become rich.
எல்லாமே இருக்கு. உங்களுக்கு செல்வம் வேணுமா, முத்து சேகரிங்க, நீங்க செல்வந்தர் ஆயிடுவீங்க.
There is no question to become rich by starting some huge factory of producing these motor bodies.
பெரிய தொழிற்சாலையை கட்டி இந்த மோட்டார் வாகனங்கள் எல்லாம் தயாரிக்கிறதுனால நீங்க செல்வந்தர் ஆகிறதுன்ற பேச்சுக்கு இடம் இல்லை.
So we have created troubles. Otherwise, if we depend on Krishna and Krishna's mercy,
நம்ம தான் தொந்தரவு உருவாக்கி இருக்கோம். கிருஷ்ணரையும் கிருஷ்ணரது கருணையையும் சார்ந்து நம்ம இருந்தோம்னா,
because by Krishna's glancing everything is all right. Here it is said,
ஏனா கிருஷ்ணரின் பார்வையினாலே எல்லாமே மிக சிறப்பா இருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன?
இமே ஜனபதா சித்யா சுபக்கோ சதிவீருதா வனாத்ரி நதி உத்தன்னந்தோ ஜீகந்தே தபா விக்கித். So, simply by Krishna's glancing, Kunti is expressing that so many beautiful things are there.
Kunti velipadutrathu enna na Krishnarudu paarvaiyinaleye ethaniyo arbudhamana vishayangal irukku.
Simply by your glance.
Ungalada paarvaiyinaleye.
So if you simply plead for Krishna's glancing, so there is no question of scarcity, there is no question of need, everything will be complete.
Adanalae Krishnarudaiya paarvaiyai mattum vendinal inga panjam endra pechukke edam irukkadu, thevai endrathe irukkadu, ellame poornama irukkum.
This is Krishna consciousness moment.
Idhudhan Krishna bhakti yakam.
You depend on nature's gift. By the grace of Krishna, they are
இயற்கையின் பரிசுகளை சார்ந்து இருங்க. கிருஷ்ணருடைய அருளால அவைகள் எல்லாமே
our opinion that the population has increased. Everywhere they say the population has increased and they are checking the population by artificial means, by rascal method. Why?
நம்ம கருத்து என்னன்னா, மக்கள் தொகை பெருகி போச்சு, எல்லா இடத்திலையும் அவங்க சொல்றது மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சுன்றது தான். செயற்கையான முறையில, அயோக்கியத்தனமான முறையில மக்கள் தொகையை கட்டுப்படுத்த பாக்குறாங்க. ஏன்?
The birds and bees, they are not checking. They are increasing their population without any contraceptive. But are they in need of food?
பறவைகள் மிருகங்கள் எல்லாம் எந்த கருத்தடையும் இல்லாம அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கும் முயற்சிக்கிறது இல்ல. அவைகளுக்கு உணவு பற்றாக்குறை இருக்கா என்ன?
Have you seen any bird that is dying for want of food? Never. Any animal?
எந்த பறவையாவது உணவு இல்லாம இறந்து போய் பார்த்திருக்கீங்களா? எந்த மிருகமாவது?
It may be animal in the city, they may be dying for want of food. That is also not very safe.
ஒருவேளை நகரங்கள்ல இருக்கிற மிருகங்கள் உணவு இல்லாம இறந்து போகலாம். அது கூட நம்ம பாக்கிறது இல்ல.
But in the jungle you go, you see all the animals. Big animals like elephant. They are very stout and strong. Who is supplying them food?
ஆனா நீங்க காடுகளுக்கு போங்க. அங்க எத்தனை மிருகங்கள், எத்தனை பெரிய பெரிய மிருகங்கள், யானைகள் ரொம்ப பலசாலியா ரொம்ப திடகாத்திரமா இருக்கு. யார் அவைகளுக்கான உணவெல்லாம் கொடுக்கறாங்க?
The tiger, the lions, everyone. Everyone is living. Some of them are vegetarian, some of them are non-vegetarian. But nobody is in want of food.
புலி, சிங்கம் இந்த மாதிரி எத்தனையோ உயிர்வாளிகள் இருக்கு. அவைகள்ல சில சைவமா இருக்கு, சில அசைவமா இருக்கு. ஆனா எதுவுமே உணவு இல்லாம இல்லை.
The tiger by nature's way, the tiger do not get everyday food.
இயற்கையின் வழியில புலிக்கு பாத்தீங்கன்னா தினமும் உணவு கிடைக்கிறது கிடையாது.
Naturally, because he is non-vegetarian.
அது இயற்கை, ஏன்னா அது அசைவம்.
So he gets his food with little difficulty.
கஷ்டப்பட்டுதான் அது அதுக்கான உணவை அடையுது.
Because who is going to face the tiger to become its food? Nobody is going.
ஏன்னா புலிக்கு உணவா இருக்கிறேன் அப்படின்னு யார் போய் புலி முன்னாடி நிக்க போறாங்க? யாருமே கிடையாது.
Sir, I am very philanthropist. I have come to you to give you food. Take my body.
ஐயா, நான் பெரிய சமூக சேவகன், நான் உங்களுக்கு உணவு கொடுக்கணும், அதனால என்னுடைய உடலை எடுத்துக்கோங்கன்னு யாராவது போய் நிப்பீங்களா?
Nobody is going.
யாரும் போறதில்ல.
Therefore, he has got difficulty to find out its food.
அதனாலதான் அதுக்கான உணவை தேடுறதுல அதுக்கு சிரமம் இருக்கு.
Because in the jungle, there is jungle laws also, nature's law. As soon as the tiger is out, there is one animal that is called feu. I do not know what is the name in English. It will follow the tiger and it will sound feu, feu. So the other animals will know now the tiger is out.
காடுகள்லயும் சட்டம் இருக்கு. இயற்கையின் சட்டத்தின்படி புலி வெளியே வந்த உடனே ஃபியூ அப்படின்னு இன்னொரு மிருகம் இருக்கு. அதுக்கு ஆங்கிலத்தில் எனக்கு என்ன பேருன்னு தெரியல. அது அந்த புலியை பின்தொடர்ந்து ஃபியூ ஃபியூன்னு சத்தம் போட்டுட்டே வரும். அதனால மற்ற மிருகங்களுக்கெல்லாம் புலி வெளியில வந்திருக்குன்றது தெரிஞ்சிடும். அதனால அதுக்கு கஷ்டம் இருக்கு. அது இயற்கையின் வழி. இருந்தும் கிருஷ்ணர் அவைகளுக்கான உணவை கொடுக்கிறார்.
See, after one week, he gets the chance of catching one animal.
ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு மிருகத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா,
therefore, he doesn't get a fresh food daily.
அதனாலதான் அதுக்கு தினசரி அதுக்கான உணவு, பொது உணவு கிடைக்கிறது இல்ல.
He stalks the animal in some bush and takes little little.
ஒரு மிருகத்தை கொண்டு போய் புதருக்குள்ள வச்சுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்.
So he has become very powerful. People want, I want to become like tiger or I want to become like lion. But that is not very good position. Because you want to get food daily.
அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. மக்கள் விரும்புறாங்க, நான் புலி மாதிரி இருக்கணும் அல்லது நான் சிங்கம் மாதிரி இருக்கணும்னு. ஆனா அது ரொம்ப நல்ல நிலை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தினசரி உணவு கிடைக்காது.
That's a fact. And you have to search out food with great labor.
அதுதான் உண்மை. மேலும் நீங்க உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டியிருக்கு.
But if you become a vegetarian, you get daily. Anywhere there are grass, you can eat. The animals are eating.
ஆனா நீங்க சைவம் ஆயிட்டா தினசரி எவ்வளவு வேணாலும் எங்க வேணாலும் உங்களுக்கு கிடைக்குது, மிருகங்கள் அது சாப்பிடுது.
Now, in every city, there are slaughterhouses. But does it mean the slaughterhouse can supply all the meat? Suppose you don't take any other food, grains or vegetables. Can you live simply by eating meat? There is no supply, sufficient supply.
இப்போ ஒவ்வொரு நகரங்கள்லயும் கசாப்பு கடைகள் இருக்கு. ஆனா அதுக்காக இந்த கசாப்பு கடைகள் எல்லா மாமிசத்தையும் போதுமான அளவு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க எந்த ஒரு தானியமும் காய்கறியும் சாப்பிடாம வெறும் மாமிசம் மட்டுமே சாப்பிட்டு வாழ்றீங்க அப்படின்னா இந்த கசாப்பு கடைகள் போதுமான உணவு கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களா?
You have to eat the grains and the fruits and the vegetables along with a slice of meat you take. Still, for that slice of meat, you are killing so many poor animals.
நீங்க தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும். அதோட சேர்த்து ஒரு துண்டு மாமிசம் சாப்பிடலாம். அந்த ஒரு துண்ட மாமிசத்துக்காக எத்தனையோ அப்பாவி மிருகங்களை நீங்க கொல்றீங்க.
How much sinful it is.
அது எவ்வளவு பாவகரமானது.
It is not to be done. It is not to be done. Therefore, people are not happy.
இதெல்லாம் செய்யக்கூடாது. இது செய்யக்கூடாதுன்றதுனாலதான் மக்கள் சந்தோஷமா இல்லாம இருக்காங்க.
They are committing simply sinful activities. How they can become happy?
அவங்க வெறும் பாவ செயல்களை தான் செய்யறாங்க. எப்படி அவங்க சந்தோஷமா இருக்க முடியும்?
But if you become Krishna conscious, simply depend on Krishna's glancing. If you depend on Krishna, Krishna will supply you everything.
ஆனா நீங்க கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க கிருஷ்ணருடைய பார்வையை மட்டுமே சார்ந்து இருக்கிறீங்க. தவ வீட்சித்தா நீங்க கிருஷ்ணரை மட்டுமே சார்ந்து இருக்கிறீங்கன்னா அப்ப கிருஷ்ணர் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார்.
There is no question of scarcity. It is question of production.
பஞ்சம்ன்ற பேச்சுக்கு இடம் இல்ல. உற்பத்தி செய்யறமா இல்லையான்றதுதான் பேச்சு.
And sometimes we find that the grains and fruits are produced in huge quantity. One cannot finish.
சில சமயத்துல நம்ம பார்க்கிறோம் நிறைய தானியங்கள் பழங்கள் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுது மிகப்பெரிய அளவுல. ஒருத்தரால அதை சாப்பிட முடியாது.
So it is a question of Krishna's gland. If Krishna likes, he can produce huge quantity of grains and fruits and vegetables.
கிருஷ்ணருடைய பார்வை இருக்கா இல்லையான்றதுதான் இங்க கேள்வி. இப்போ அவருடைய பார்வை இருந்ததுன்னா மிக பெரும் அளவில் தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் எல்லாம் உற்பத்தி செய்ய முடியும்.
And if Krishna controls, then what your meat will do? You can eat me, I shall eat you. That will go on. But that will not solve the problem.
இப்ப கிருஷ்ணர் கட்டுப்படுத்திட்டாருன்னா உங்க மாமிசம் என்ன பண்ணும்? நீங்க என்ன சாப்பிடலாம், நான் உங்களை சாப்பிடலாம், அதுதான் நடக்கும். ஆனா அது பிரச்சனைக்கு தீர்வு அல்ல.
Therefore, for real peace of life, tranquility and everything, sufficient supply of foodstuff, sufficient supply of meal and water, everything arrangement is there. Simply, we have to depend on Krishna.
எனவே உண்மையான அமைதியான வாழ்க்கை மற்றும் எல்லாவற்றிற்கும் போதுமான உணவுப் பொருட்கள், போதுமான அளவு பால் தண்ணி எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு. வெறுமனே நம்ம கிருஷ்ணரை சார்ந்து இருக்கணும்.
Just like Bhaktivinoda Thakur is teaching us. So I depend on him. Maravi rakhavi jaichatva. My dear Lord, I simply surrender unto you, depend on you.
பக்தி வினோத் தாக்கூர் நமக்கு உபதேசிக்கிறார், நான் உங்களை சார்ந்திருக்கேன், மாரோபி ராக்கோபி இச்சோத்தோர. எனதருமை பகவானே, நான் உங்களிடத்துல சரணடைஞ்சிருக்கேன், உங்களை சார்ந்து இருக்கிறேன்.
Now if you like you can kill me or you can give me protection. This is what.
இப்ப நீங்க விரும்பினா என்ன கொல்லலாம் அல்லது பாதுகாப்பு கொடுக்கலாம். இதுதான் தேவை.
And Krishna says in reply, yes. சர்வதன்மான் புனித்த மாமி கங் சரணம் பிரஜ ஏகம்.
கிருஷ்ணர் பதில் சொல்றார், ஆமாம், சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜ ஏகம்.
He does not say, yes, you depend on me and depend on your slaughterhouse and factory also. No.
ஆமா, நீ என்னை சார்ந்தரு, அதே சமயத்துல உன்னுடைய தொழிற்சாலை கசாப்பு கடை அதையும் சார்ந்தரு அப்படின்னு அவர் சொல்லல.
He says, simply depend on me, one, மாமேகம்.
அவர் சொல்றார், என்னை மட்டுமே சார்ந்தரு, மாமேகம்
சரணம்.
உன்னுடைய பாவ வாழ்க்கையின் விளைவுகள் இருந்து விடுவிக்கிறேன். ஏன்னா நீ பல வருடங்களா கிருஷ்ண உணர்வு இல்லாம வெறும் பாவகரமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்க.
The Krishna gives assurance that as soon as one surrenders to Krishna, he immediately squares up all account.
கிருஷ்ணர் உத்தரவாதம் கொடுக்கிறார். கிருஷ்ணர்கிட்ட ஒருவர் சரணடைஞ்ச உடனே உடனடியா அவர் கணக்கு எல்லாத்தையும் முடிச்சிடுறார்.
All your sinful activities vanish now. Vanish. Now we begin new life. That is called initiation.
உங்களது எல்லா பாவ வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. இதோட முடிஞ்சது. இப்ப நீங்க உங்க புது வாழ்க்கையை தொடங்கலாம். அதுதான் தீட்சைன்னு சொல்லப்படுது.
But don't commit anymore.
ஆனா இதற்கு மேல அதை செய்யாதீங்க.
Therefore we take promise from our disciples that now the account is squared up. Whatever sinful life you led, that is closed now. Without any payment, I close. Now, don't commit anymore.
அதனால தான் சீடர்கள்ட்ட இருந்து என்ன உறுதிமொழி எடுக்கிறோம்னா, நீங்க என்ன பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் இப்ப அதோட முடிச்சு போகுது. உங்களுக்கு எந்த கட்டணமும் வாங்காம அதை நான் முடிச்சு வைக்கிறேன். ஆனா இதுக்கு மேல நீங்க அதை செய்யக்கூடாது.
That is nama prab. If we think that Krishna Naam, the holy name of Krishna, can nullify so many sinful activities. So, if I commit little sinful activity and chant Hare Krishna, it will be nullified. No, don't think like that. That is the greatest sin.
Adhe Nama Aparadha. Krishna Rudiya Naamam ethanayo paava seyalgalin vilaivugalai alichirukke. அதனால நான் சிறிதளவு பாவ செயல் செய்துகிட்டு ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணா அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அப்படி அல்ல, அப்படி நினைக்க கூடாது. அது மிகப்பெரிய பாவம்.
நாம் நான் பலா ஜசஹி பாப புத்தி. Anyone who is thinking like that, then let me commit some sinful activities and in the evening I shall chant Hare Krishna, it will be all right. No.
நாம் நோ பலா ஜசஹி பாப புத்தி. நான் சில பாவ செயல்களை செய்துட்டு சாயங்காலத்துல நான் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும் நினைச்சா அது ஆகாது.
That is the greatest offense. Out of 10 kinds of offenses, that is the greatest offense. Namnath Bala Jasai. Don't take to that process, confession, just like the Christians do.
பத்து வகையான அபராதங்கள் இருக்கு. இது மிகப்பெரிய அபராதம். இது நாம்னா பலாத்தேசிக பாப புத்தி. கிறிஸ்தவர்களை போல இந்த பிராயச்சித்த வேலையெல்லாம் செய்யாதீங்க.
You go to the church and confess. Suppose one confesses, that's all right. And again, does the same sinful activity. Then what is the value?
இப்போ ஒருத்தர் தேவாலயத்துக்கு போறார், பாவ மன்னிப்பு கேட்கிறார், அது சரிதான். ஆனா மறுபடியும் அதே பாவ செயல்களை செய்தாருனா அப்ப அதுக்கு என்ன மதிப்பு இருக்கு?
Accept. That's why accept. It is fact. If you confess before the Lord, yes sir, my Lord, out of my ignorance.
ஏத்துக்கோங்க. ஏன் ஏத்துக்கிறது? அதுதான் உண்மை. நீங்க பகவான் முன்னாடி வந்து பாவ மன்னிப்பு கேளுங்க. பகவானே, அறியாமையினால நான் இதை செய்துட்டேன்.
Sinful activities are done out of ignorance. Not that by planning that I shall commit sinful activities, go to the church and confess, then everything is nullified. Again begin, new chapter, sinful.
பாவச்செயல்கள் அப்படின்னா அறியாமையினால செய்யப்படுறதா இருக்கணும். அதை விட்டுட்டு திட்டமிட்டு நான் பாவ செயல்கள் செய்வேன், தேவாலயத்துக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்பேன், அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு புது பாவ செயல்கள்ன்ற அத்தியாயத்தை தொடங்குவேன்.
That is not ignorance. That is by knowingly taking advantage of chanting Hare Krishna mantra.
அது அறியாமை அல்ல, அது தெரிஞ்சு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தினுடைய வாய்ப்பை பயன்படுத்தி பார்க்கிறது.
So we should be very careful. We promise before taking initiation, no illicit sex, no intoxicants, no gambling, no meat eating. We should strictly follow.
நம்ம மிக கவனமா இருக்கணும். தீட்சை பெறுவதற்கு முன்பு நம்ம உறுதிமொழி கொடுக்கிறோம், தகாத பாலுறவு கூடாது, போதை பழக்கம் கூடாது, சூதாட்டம் கூடாது, மாமிசம் கூடாது. இதை மிக கண்டிப்போட நம்ம கடைபிடிக்கணும்.
We should strictly follow, then we are clean. Nama. And keeping oneself clean and keeping oneself always engaged in devotional service, his life is success and there is no need, there is no scarcity of anything he wants.
நாம மிக கண்டிப்போட பின்பற்றணும். அதுக்கப்புறம் சுத்தமாயிடும், எதுவுமே இருக்காது. நம்ம தூய்மை வைத்து கொள்ளணும். எப்போதுமே பக்தி தொண்டில் ஈடுபடணும். நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்போ. அதுக்கப்புறம் நமக்கு பஞ்சம்ன்றது எதுவுமே இருக்காது, நமக்கு தேவைன்றது எதுவுமே இருக்காது.
தேங்க்யூ.
மிக்க நன்றி.